தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல.
வணக்கம் நேர்மை, இது தென்றல் வந்து உங்களை தீண்டும் நேரம். வாரம் தோறும் ஞாயிறுகளில் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் வானொலியான தமிழ் தென்றல் இப்போது உங்களை தீண்டுகிறது. எல்லோரும் வணங்கும் இறைவனை வேண்டி இந்த நாள் உங்கள் பொன்னான நாளாக மாறட்டும் என்று வாழ்த்தி நிகழ்ச்சியை தொடங்குவோம். இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் செந்தல் நேயர்களுக்கு வணக்கம். மௌனம் என்பது பற்றி சிறு குறிப்பு. மரம் செடி கொடி எல்லாம் அசைகின்றன, ஆனால் மலைகள் அசைவதில்லை. அசைவது பலவீனத்தை காட்டுகிறது, அசையாதது உறுதியை காட்டுகிறது. சலசல என்று பேசுகிறவன் பெரிய கெட்டிக்காரனாகவோ சொற்பொழிவாளனாகவோ இருந்தாலும் தன் பலவீனத்தை காட்டிக்கொள்கிறான். மௌனி முட்டாளாக இருந்தாலும் பலசாலியாக காணப்படுகிறான். பேசாமல் இருப்பது பேசும் திறமையை விட மிக பெரியது. அதனால்தான் ஞானிகள் பெரிய மேதைகளும் சில காலங்களில் மௌன விரதம் அனுஷ்டிக்கிறார்கள். ஒன்றை சொல்ல விரும்புகிறவன் சுருக்கமாக சொல்பவன் பெரிய மரியாதையை பெற்று விடுகிறான். சிறிய விஷயத்தை கூட வளைத்து வளைத்து பேசுகிறவன் கேலிக்கு ஆளாகிறான். மௌனம் மகத்தான ஞானம், அது தெய்வீக கலை. கோயிலில் உள்ள சிலை பக்தனிடம் எல்லாம் பேச தொடங்குமானால் பக்தனுக்கு அலுப்பு தட்டிவிடும். அது மௌனமாக இருக்க இருக்க பக்தன் பேசுகிறான், புலம்புகிறான், பாடுகிறான். ஆரவாரங்கள் வெறும் மயக்கங்கள். இவர் கொஞ்சம் பேச மாட்டாரா? உலகத்தை ஏழு வைக்க வேண்டும். பேச தொடங்கினால் உலகம் கூர்ந்து கேட்க வேண்டும். மௌனம் பல அர்த்தங்களை கொண்டது. ஏராளமான வரிகளை கொண்ட இலக்கியங்களை விட ஏழு வார்த்தைகளில் அடங்கிவிட்ட திருக்குறள் உலகத்தை கவர்ந்து விட்டது. காலங்கள் தோறும் துணைக்கு வருகிறது, நிலையான தத்துவத்தை சொல்கிறது. ஆரோக்கியத்திற்கும் மௌனம் அவசியம். நிறைய பேசுபவர்களிடமிருந்து தப்பிக்கவே முனிவர்கள் சித்தர்கள் மலையிலேயே தங்கிக் கொள்கிறார்கள். மௌனத்தின் சக்தியை உணர்ந்துதான் இந்துக்கள் தவம் நிஷ்டை மௌன விரதம் என மேற்கொண்டார்கள்.
கருப்பு ஜூலை, கருப்பு ஜூலை வருடாந்த நினைவுகூரல் முகமாக நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தினரால் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள நினைவுகூரல் நிகழ்ச்சியில் அனைத்து தமிழ் மக்களையும் கலந்து நாம் இழந்த உறவுகளை மீண்டும் ஒருமுறை நமக்கு ஏற்பட்ட இன ஒடுக்குமுறையின் அடையாளத்தை நினைவுகூருவதற்கு நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தினர் அனைத்து தமிழர்களையும் அழைக்கின்றார்கள். இடம் பிக்லிங்கன் சென்டர். காலம் ஜூலை 27 தேதி மாலை 6 மணிக்கு.
முத்துக்கள் பூத்தால் புன்னகை என்றே பேராகும். கண்ணி ஓவியம் உயிர் கொண்டு வந்தால் பெண்மையில் என்றே பேராகும். பவழக்கொடியிலே முத்துக்கள் பூத்தால் புன்னகை என்றே நேராகும் கண்ணே ஓவியம் உயிர் கொண்டு வந்தால் பெண்மையில் என்றே பேராகும்
இலங்கை இந்திய மற்றும் இதர நாடுகளிலிருந்தும் இறக்குமதி செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள எப்போதும் நாட வேண்டிய இடம் ஸ்பைசிலாண்ட். நியாயமான விலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சுவைமிகு உணவுப் பண்டங்கள் எந்நாளும் பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஒரே இடம் ஸ்பைசிலாண்ட். விசேட விலை கழிவுகளில் உங்களுக்கான நிரந்தர சேவையை வழங்க காத்திருக்கின்றது ஸ்பைசிலாண்ட். என்றும் தரமான மளிகைப் பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஸ்தாபனம் இலக்கம் 50 குயின் ரோட் பன்மூரில் அமைந்துள்ள ஸ்பைசிலாண்ட். என்றும் மறவாதீர்கள் ஸ்பைசிலாண்ட். இலக்கிய சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக மலேசிய தமிழ் இலக்கிய கழகத்தின் தலைவர் பணிவெள்ளையன் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு சொல் கேளீர் என்ற கட்டுரையை உங்களுக்கு வழங்குகின்றோம். சிந்தனையை தூண்டிவிடும் இந்த கட்டுரையை கேளுங்கள். இதை எழுதியவர் மலேசிய தமிழ் இலக்கிய கழகத்தின் தலைவர் மணிவெள்ளையன். தமிழர் தம் தாய்மொழியான தமிழை விட்டு வெகு தூரம் விலகி சென்று கொண்டு இருக்கின்றனர். தமிழோடு ஒட்டி வாழ்பவர்கள் இவ்வுலகில் குறைந்து வருகின்றனர். தமிழோடு ஒட்டார் பல்கி பெருகி வருகின்றனர். புலம்பெயர்ந்து பிறநாடுகளை சென்று குடியேறும் சீனர்கள் தங்கள் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் அரணாக இருக்கின்றனர். கூடி வாழ்ந்து கோடி நன்மை பெறுகின்றனர். எந்த நிலையில் இருந்தாலும் உயர்ந்தாலும் அவ்வினத்தார் தங்களின் மொழியினை விட்டுக் கொடுப்பதே இல்லை. மலேசியாவில் பெரிய பெரிய வணிக நிறுவனங்களை வைத்து நடத்துவோர் சீனரே. அவர்கள் பொருளியல் செல்வாக்கு பெற்ற இனமாக இருக்கின்றனர். பணம் சேர்ந்த பின்பு அவர்கள் தம் இனப்பண்பினை மாற்றிக்கொள்வதில்லை. அவர்கள் வைத்து நடத்தும் வணிக நிறுவனத்தின் உள்ளே சென்று பார்த்தாலும் வெளியே நின்று நோக்கினாலும் சீன மொழியினை கொட்டை எழுத்துகளில் எழுதி வைத்துள்ளனர். எடுத்துக்காட்டுக்கு அவர்கள் நடத்தும் உணவகங்களே சான்று. ஆனால் தமிழரோ இதற்கு நேர்மாறாக இருக்கின்றனர். வாழ்க்கையில் செல்வாக்கு அல்லது பணம் வந்து சேர்ந்து விட்டால் தம் இனப்பண்பினை மாற்றிக்கொண்டு தமிழுக்கே இரண்டகம் செய்கின்றனர். வணிக நிறுவனங்களில் தாய்மொழிக்கு இடமளிப்பதில்லை. அப்பன் காலத்தில் தமிழுக்கு கொஞ்சம் இடமிருந்தது. மகன் பொறுப்பேற்றுக் கொண்டதும் தமிழை புறந்தள்ளும் இழிநிலைகளை தமிழர் வணிகத்தில் காண முடிகின்றது. சொல்லப்போனால் தமிழர்களிடம் விரிந்த மனமில்லை. சமுதாய உணர்ச்சி மொழி உணர்வு சிறிதேனும் இல்லை. அவரவர் தன் நலத்தை பெருக்கிக் கொள்ளவே பார்க்கின்றனர். உழைத்து வீட்டு பொருள்களில் சிலவற்றை தமிழ் மொழி பண்பாட்டு நெறி வளர்ச்சிக்கு செலவிட மனமில்லாமல் எவரிடமோ கொடுத்து மாற்றாரின் கொள்கை செயல்பாட்டுக்கே தெருவாகி கொண்டு வருகின்றனர். உலகில் இன்று செல்வாக்கு பெற்றுள்ள நிறத்தாரெல்லாம் தங்களின் தாய்மொழியினை பேணியவர்களே. தாய்மொழியினை புறக்கணித்த எந்த இனம் முன்னேறியதாக வரலாறு இல்லை. தாய்மொழியினை புறக்கணித்த எந்த இனம் முன்னேறியதாக வரலாறு இல்லை. தாய்மொழியினையே எள்ளி நகையாடும் ஒரே இனம் உலகில் உள்ள விந்த இனம் தமிழினமே. தமிழ் சோறு போடுமா என்று கேட்பவர்களும் இந்த வெட்கம் கெட்டவர்களே. தமிழில் பேச வெட்கப்படுபவர்களும் இந்த இனத்தை சார்ந்தவர்களே. இத்தகையோர் அவையினும் வாழினும் ஏன்? தலை சிறந்த இலக்கியங்களை தமிழ் மொழி பெற்றுள்ளது. அவ்விலக்கியங்களை பயில்வதும் பாதுகாப்பதும் தமிழ் மொழியின் நிலைமை தன்மைக்கு நாம் ஆற்றும் கடனாகும். தமிழ் மொழி ஒரு பண்பாட்டு மொழியாகும். அதனை படிக்கும் வழக்கம் தமிழ் மக்களிடையே வளர வேண்டும். தாய்மொழியின் கண் எழுந்துள்ள இலக்கியங்களோடு நாம் பழகாவிட்டால் சமூக சீரழிவு ஏற்படும். இன்று நாட்டில் நடைபெறுகின்ற இளையோர் குற்றச் செயல்களும் வன்முறை செயல்பாடுகளும் படிக்கும் பழக்கம் குறைந்ததே காரணமாகும். தாய்மொழி பயில்வதும் தமிழ் இலக்கியங்களை பேணுவதும் நல்ல மனம் சார்ந்த பண்பாட்டை உருவாக்கும். இவ்வாறு ஆண்டோரும் சான்றோரும் கூறுகின்றனர். தமிழுக்கும் தமிழருக்கும் நெருங்கிய உறவு எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இடைவெளி தோன்றினால் எல்லா நிலைகளும் அழிய நேரிடும். மொழி சார்ந்த பண்பாடே தமிழரை உய்விக்கும். மற்றவையெல்லாம் புறத்தது, புகழை தராதது. மொழி சார்ந்த பண்பாடே தமிழரை உய்விக்கும். மற்றவையெல்லாம் புறத்தது, புகழை தராதது. இதுவரை நீங்கள் கேட்டது மணிவள்ளையன் அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரை. மிகவும் சிந்தனையை தூண்டும் கட்டுரை என்பதை மறுக்க முடியாது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி முடிவடைகின்றது. வணக்கம் நேயர்களே.
கருப்பு ஜூலை, கருப்பு ஜூலை வருடாந்த நினைவுகூரல் முகமாக நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தினரால் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள நினைவுகூரல் நிகழ்ச்சியில் அனைத்து தமிழ் மக்களையும் கலந்து நாம் இழந்த உறவுகளை மீண்டும் ஒருமுறை நமக்கு ஏற்பட்ட இன ஒடுக்குமுறையின் அடையாளத்தை நினைவு கூறுவதற்கு நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தினர் அனைத்து தமிழர்களையும் அழைக்கின்றார்கள். இடம் பிக்லிங்கன் சென்டர். காலம் ஜூலை 27 தேதி மாலை 6 மணிக்கு.
தந்திக்கு ஒரு பாட்டு, அன்பு தந்தைக்கு ஒரு பாட்டு, தந்திக்கு ஒரு பாட்டு, அன்பு தந்தைக்கு ஒரு பாட்டு, வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு நான் சொல்லும் கதை பாட்டு, நான் சொல்லும் கதை பாட்டு, தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு, வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு. தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு, வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு.
வழங்குபவர் திருமதி தங்கம்மா தாமோதரம் அவர்கள்.
தமிழ் தந்தல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய தலைப்பாக அனுமனின் தியாக மாலை. ஒரு துரும்ப கிள்ளி போட்டாலும் பிறர் தம் நலத்திற்காகவே தான் என்று செய்வார்கள். மறந்தும் கூட மற்றவர்களுக்கு மனத்தாலும் நன்மை செய்ய மாட்டார்கள். அவர்களது ஒவ்வொரு அசைவும் தமக்கும் தன் நன்மைக்காகவே என்றே இருக்கும். இதற்கு நேர்மாறாக என்றும் எப்போதும் எது செய்தாலும் அது தமக்காக இல்லை பிறர்க்காகவே என்று வாழ்கின்ற உத்தமர்களும் உலகில் உண்டு. அவர்கள் வணங்கத்தக்கவர்கள், வரலாறு படைக்கத்தக்கவர்கள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்று திருப்பாவை வரி பிறர் பொருட்டும் மற்றவர் நன்மைக்காக தாழ்ந்து போகின்ற நிலையே உத்தமன் இலக்கணம் என்று சொல்லப்படும். இந்த உத்தமனாய திருமாலுக்கு உதவிய உத்தமன் ஸ்ரீ ஆஞ்சநேயர். அவரது எந்த செயலும் அவருக்கான நன்மை குறித்து செய்யப்பட்டது இல்லை. எல்லாம் பிறரின் நன்மைக்காகவே இருந்தது. அதிக பலம் இருந்தாலும் அநீதிக்கு அஞ்சாத வாளியிடம் சேராதவர் அனுமன். பலவீனமான சுக்கிரீவனுக்கு பக்கபலமாக மலையில் வாழ்ந்தான் அனுமன். அவன் ராமனை கண்டதும் அன்பு கொண்டதும் சுக்கிரீவனை காப்பாற்றவே உயிராபத்தான இலங்கை பயணம் மேற்கொண்டது
தடைகளை வென்றது, சீதையை கண்டது, சிந்தை மகிழ்ந்தது இராமனுக்காகவே. இராமன் திருவித்தியர் தீர்க்கவே துன்பம் சுமந்தான். இராவணன் அரசவை ஏகியதும் ராமன் புகழ் பேசியதும் தனக்காகவா? அங்கிருந்த தர்மாத்மாய விபீடனன் ராமன் பரம்பொருள் என்று உணரவே உய்யவே இத்தனை துயரங்கள். ராமன் போருக்கு உதவியதும் மரணத்தின் வாயிலை ஓடி ஓடி தொட்டதும் தனக்காகவா? இல்லை, அசோகவனத்தில் அழுது அடர்த்திய அன்னை யானையின் அழுகை நிறுத்தவே விபீடனை கொல்ல இராமணன் எறிந்த வேலை தன் மார்பில் வாங்க ஓடியது ராமனின் அடைக்கல பொருள் அழிந்தது என்ற பழிவரக்கூடாது என்ற நினைப்பினாலேயேதான். போர்க்களத்தில் மயங்கி சார்ந்த இளைய பெருமானை கண்டு ராமன் அழுது தோய்ந்த சமயத்தில் மருந்துமனை உணர்ந்து இலக்குவனனை காக்க ராமனை மீட்க தனக்காக அல்லவே? ராமன் வனம் சென்று 14 ஆண்டுகள் ஆயின என்று அறிந்து நெருப்பு ஊட்டி உயிர்விடத் துளிந்த பரந்தனை மீட்க ராமன் அனுப்பியது அன்மனையே. எங்கும் எப்போதும் புதற்கென வாழும் வெற்றியாளனாக, தனக்கென வாழாத தகமையாளனாக வாழும் வாழ்வே அனுமன் உலகுக்கு அளிக்கும் செய்தி. சுக்ரீவனுக்காக, ராமனுக்காக, சீதைக்காக, இலக்குணனுக்காக, விபீடனுக்காக, பலதனுக்காக என்று எப்போதும் மற்றவருக்காகவே வாழ்ந்த மாபெரும் வாழ்வு அனுமனுடையது. மறந்தும் அவர் தனக்கென வாழ்ந்ததாக ஒரு செய்தி கூட ராமாயணத்தில் இல்லை. தாம் மட்டும் வாழ்வதே என்று தடலோக்கா கொண்டிருந்த என்றால் அனுமன் விதிவிலக்கு. அதற்கு அனுமன் கூட்டமதி உடையவன், பார்த்த மாத்திரத்திலேயே ஒன்றை ஊகித்து அறியும் திறன் உடையவன். ராமனை முதலில் முறையாக பார்க்கிறான், அவர் மனைவியை பிரிந்து தேடுகிறார் என்று அனுமானித்தாராம் அனுமன். அது மருந்து அணையது இட அறிவு வந்துள்ளது, அதனை இரு மடங்கிலும் நடிந்து திருவுகின்றனரால் என்று கம்பர் மிக நுட்பமாக கூறுகின்ற. அருமருந்து என்பது அமிர்தம். எனவே மனைவி என்று கூறாது அருமருந்தை ராமன் தொலைத்துவிட்டு தேடுகிறார் என்று அனுமன் ஊகித்திறன் அறிந்த திறனை அழகாக கூறியுள்ள. இலங்கைக்கு வந்து சீதையை தேடுகிறார் அனுமன். ராமணன் மாளிகைக்கு வந்து பார்த்த அவன் முறையற்ற தூக்கத்தில் மஞ்சத்தில் கிடக்கின்றான். அவன் பெருமூச்சை பார்த்த அனுமன் துள்ளி குறித்தான். உலகதாபத்தால் பெருமூச்சு விடுகின்றான். இவன் விருப்பத்துக்கு சீரை இறங்கவில்லை என்ற உண்மையை உணர்ந்தான் அனுமன். என்ன மதிநுட்பமான அறிவு! எனவே ராமனின் பெருமூச்சை கொண்டு சீரையின் கட்டு நன்று என்று உணர்கின்றான் ஆஞ்சநேயர். எனவேதான் அவரின் புத்தி பலத்திற்கு அவரை பிரார்த்தனை செய்கின்றார்கள் போலும். வீரம் வேறு, தீரம் வேறு. உடம்பில் பலங்கொண்டு போராடுவது வீரம், உள்ளத்தில் பலங்கொண்டு போராடுவது தீரம். இரண்டும் மிக்கவர் அனுமன். ஆனால் அனுமன் பிறரை வீழ்த்தும் வீரன் மட்டுமல்ல, தலைவரே ஆனாலும் தவறு செய்யும் போது எதிர்க்கும் வீரனும் கூட. ராமாயணத்தில் மரண வாயிலின் கதவை தட்டியவர்கள் பலர். மாதவி கொடியை கலத்த நீட்டிய சீதையை தற்கொலையிலிருந்து மீட்டவர் அனுமன். ராமநாம் நாமம் மரணத்திலிருந்து மீட்கும் என்பதற்கு பெருமை சேர்த்தவரும் அவரே. சீதையை மரணத்திலிருந்து மீட்டதும் ராமநாமம் மீட்டது என்னும்படி ராமனுக்கு மானம் சேர்த்ததும் சாதாரண காரியமா? அப்போது மட்டும் சீதை மாண்டிருந்தால் ராமனது புகழ் என்னாகும்? இவை யோசிக்க வேண்டியவை. அதனால் தான் ராமன் புகழை தேனாக அழைத்தவர் அனுமன். அனுமன் சீதையை மட்டுமல்ல, இலக்குமுடன் தலைவனையும் மரணத்திலிருந்து மீட்டவர். இவர்கள் யாராவது மாண்டிருந்தால் ராமனும் மாண்டிருப்பர். அப்படியாயின் அயோத்தி மக்களின் நிலை என்ன? அனுமன் 10,000 பேரை மரணத்திலிருந்து மீட்ட இத்தகைய அனுமனது தியாகத்திற்கும் பிரமுக்கரிய யோகத்திற்கும் என்ன பரிசு கொடுக்கலாம் என்று காவிய தலைவியாகிய சீதா பிராட்டி எண்ணினார். அப்பா ஆஞ்சநேயா, உன் காலரை தொழுது வணங்குவதை தவிர வேறு கைமாறு இல்லை என்று உண்மையான உயிரத்தில் வைத்து விட்டாள் ஜானகி. உண்மையான தொண்டனின் தியாகத்திற்கு எந்த தலைவர்களானாலும் விலை கொடுக்க முடியாது. பட்டாபிஷேகம் முடிந்ததும் தாமர் உட்பட சீதை இலக்குமணன் உட்பட அப்பா ஆஞ்சநேயரின் அறையில் அழுத்து, உன் தியாகத்திற்கும் தொண்டிற்கும் எதுவுமே என்னிடம் இல்லை, எவ்வளவு உதவி செய்தாகவும் இன்னொரு உதவி செய்தாக வேண்டும் என்று வேண்டினார். பேருதவிக்கு யான் பெண் செயல்புரிதி இல்லை பண்போன் கோடுதவிய திருந்தோள்களால் தொழுந்துற புல்லுதி என்ற என்னை ஒருமுறை கட்டி அரவணைக்க மாட்டாயா என்றார் ராமன். எத்தனையோ தியாகங்கள் செய்த அனுமன் ராமன் வேண்டுகோளின்படி ராமபிரானை தோள்களை இட்டு கரங்களாலும் தழுவி அழைத்த ஸ்ரீ ராமபிரான் தோள்கள் அதற்கு முன்பும் சரி பின்பும் சரி இப்படி ஒரு தியாக மாலையை அழிந்ததில்லை. நன்றி, வணக்கம்.
கவிஞர் வைரமுத்துவின் கூடு என்ற கவிதை.
கூடு ஏலே துரச்சாமி, எங்கடா உங்கப்ப கள்ளுக்கட போயிருப்பான், கையோட குட்டியாடா, வீட்டை இடிக்கிறாக, விறப்பாக நிக்கிறாக, ஓட்ட பிரிக்கிறாக, ஓடி போய் குட்டியாடா. சாமிகளா சாமிகளா, சர்க்காரு சாமிகளா, சிலந்தி கூடுழிக்க சீட்டு வாங்கி வந்திகளா, சித்திரும்ப நசுக்கத்தான் சீப்பேறி வந்திகளா, அரைச்செண்டு வீடிடிக்க ஆர்டர் வாங்கி வந்திகளா, வெள்ளாட்டு காம்பில் விஷமடிய கணா கண்டேன், ஓடையெல்லாம் ரத்தம் ஓடி வர கணா கண்டேன், காத்து கருப்பாச்சே கண்டகனா பலிச்சிருச்சே, எள்ளு செடி மேல இடி வந்து விழுந்துருச்சே, முள்ளெடுக்க போயிருக்கும் மூத்தவன காங்கலையே, ஏழாவது படிக்க போன இளையவளும் காங்கலையே, ஒத்தையில நான் இருந்து உலைக்கரிசி போடையில வாய்க்கரிசி கொண்டு வந்து வாசப்பக்க நிக்கிறாக, எத்தி உதச்சாலே இத்து விடும் சுவருக்கு, எத்தி உதச்சாலே இத்து விடும் சுவருக்கு, கடப்பாறை எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளே, நான் பட்ட பாடு நாய்விடுமா பேய்விடுமா, கடையும் தயிர்விடுமா காஞ்சிவரம் தறிவிடுமா, முஞ்சுவர் எழுப்பத்தான் மூக்குத்தி அடகு வச்சேன், பித்தாள குடம்பித்து பின் சுவர் கட்டி வச்சேன், கதவு மரம் வாங்க காசில்ல ராசாவே, கோணி கதவு செஞ்சு கோட்டைக்கு மாட்டி விட்டேன், சீட்டு புடிச்சு சித்தாளு வேலை செஞ்சு ஓட்டக்கூரைக்கு ஒரு பகுதி ஓடு வச்சேன், கூடு கலச்சாக்கா குருவிக்கு வேற மரம், வீடு இடிச்சாக்கா எங்களுக்கு ஏது இடம், ஐயா யசமானே அஞ்சு விரல் மோதிரமே, பாதகத்தி சொத்து ஒத்து பாருபையா கண்திறந்து, தண்ணி பிடிக்க தகரக்கொட ஒண்ணு இருக்கு, வீட்டை விட வயசான விளக்கமாறு ஒண்ணு இருக்கு, பத்து வச்சு பத்த வச்ச பாத்திரங்க ரெண்டு இருக்கு, என் புருஷன் திங்க மட்டும் எவர் சில்வர் தட்டு இருக்கு, பொங்கையா போயிருங்க புண்ணியமா போகட்டும், என் வீட்டு நாய்க்குட்டி இன்னைக்கும் தூங்கட்டும், அழுதாலும் ஏழ சொல்லு அம்பலத்தில் ஏறாது, அருகம்புல் புத்தி சொல்லி அருவா கேட்காது, இடிங்கய்யா இடிங்க, இத்த வீடு தான் இடிங்க, கூரை பிரிச்சறிங்க, கொடியெல்லாம் அறுத்தறிங்க, கண்ணாடி கடக்குள்ள காட்டான பூந்தது போல் முன்னாடி பின்னாடி முழுசா நொறுக்கிருங்க.
வருடாந்த நினைவு கூறல் முகமாக நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தினரால் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள நினைவு கூறல் நிகழ்ச்சியில் அனைத்து தமிழ் மக்களையும் கலந்து நாம் இழந்த உறவுகளை மீண்டும் ஒருமுறை நமக்கு ஏற்பட்ட இன ஒடுக்குமுறையின் அடையாளத்தை நினைவு கூறுவதற்கு நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தினர் அனைத்து தமிழர்களையும் அழைக்கின்றார்கள். இடம் பிக்லிங்கன் சென்டர், காலம் ஜூலை 27ஆம் தேதி மாலை 6 மணிக்கு.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
பெண்கள் வந்து என்னை தொடும் அவசத்தம் இன்றி முத்தமிடும் பகலே.